சிங்காசனத்து வேதேவன் ஏசு கிறிஸ்துவே புதிகனம் மகிமையல்ல அவருக்கே செலுத்தேவோ. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்து. தேவன் சபையில் வாசமாகி நடுவிலே உலாவுகின்றார். தேவன் சபையில் வாசமாகி சபையிலே உலாவுகின்றார். அற்புத தேவன் நீரே அதிசயமானவரே, அற்புத தேவன் நீரே அதிசயமானவரே. ஆராதி கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி என்று சொல்லு. எப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க நாங்கள் வாஞ்சியாய் இருக்கிற மண்டபோலோ. நீங்கள் எங்கள் மத்தியிலே வந்தது எங்களுக்கு சந்தோஷம். அது எங்களுக்கு சமாதானம் ஆண்டவரே.
ஆமா ஆண்டவரே.
அது எங்களுக்கு சந்தோஷம் ஆண்டவரே. அது எங்களுக்கு பலன் ஆண்டவரே.
ஆமா ஆண்டவரே.
உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
நன்றி ஆண்டவரே.
எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மகிமைப்படுத்தி
இருக்கிறீர்கள்.
அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி
சொல்கிறோம்.
எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி
செலுத்துகிறோம்.
எல்லாரும் உட்காருவோமா. ஹாலலூயா 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 ஹாலலூயா. தேவன் எங்கள் மத்தியில் வருவது அது எங்களுக்கு பலன் பாருங்க. அது எதோடையும் சமர்ப்பிக்க முடியாது. அது எதோடையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அந்த பிரசன்னம் அந்த மேகம் அந்த சூழ்நிலை இருக்கு பாருங்க. அது எதோடையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது பாருங்க. தேவன் வருவது அது எங்களுக்கு பலன் தைரியம் சமாதானம் என்பதை நாம் மறக்க முடியாது இல்லையா. ஹல்லேலூயா. இன்றைய நாள் செய்தியினுடைய தலையங்கம் ஆசீர்வாதமா அர்ப்பணமா. ஆசீர்வாதமா அர்ப்பணமா என்ற தலையங்கத்திலே நான் பேச விரும்புகிறேன். எல்லாரும் நாம் ஆசீர்வாதத்தை விரும்புவோம். ஆசீர்வாதத்தை விரும்பாதவர்கள் ஒருவருமே கிடையாது. எல்லாருக்கும் ஆசீர்வாதம் விருப்பம். ஆனா அர்ப்பணிக்க எங்களுக்கு முடியாது பாருங்க. எங்களுக்கு அர்ப்பணிக்க கூடாது பாருங்க. நாங்க அர்ப்பணிப்பை எவரும் விரும்புகிறது இல்ல பாருங்க. ஆனால் ஆசீர்வாதத்தை நாம் எல்லாரும் விரும்பிக் கொள்வோம் இல்லையா. ஆசீர்வாதம் வேண்டாம் என்று யாராவது சொல்றவர்கள் இருக்கிறார்களா? கிடையாது இல்லையா. எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தில் விருப்பம். ஆனால் அர்ப்பணத்தின் அடிப்படையிலேதான் ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடவும் கூடாது. சில காரியங்கள் அர்ப்பணம் இல்லாமல் பெற்றுக் கொள்ளவே முடியாது இல்லையா? ஆகையினாலே அர்ப்பணமா ஆசீர்வாதமா என்ற தலைப்பிலே சில காரியங்களை நான் பார்த்து கடந்து செல்ல விரும்புகிறேன். யோவான் 12:24 வாசிங்க. யோவான் 12:24.
மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலன்களை கொடுக்கும்.
திருப்பி வாசிங்க.
மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும்.
இங்க பாத்தீங்கன்னா இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து சொல்லப்பட்டாலும் அது கோதுமை மணி, அது விதைக்கப்படுகிற பொழுது அது விதைக்கப்பட்டு அது துளிர்த்து ஒரு செடியாக வந்து அதுல எத்தனை விதமான கோதுமை மணிகளை நாம் காணுகிறோம் தெரியுமா? ஆனால் அந்த கோதுமை மணியானது தன்னை அர்ப்பணித்து தன்னை கொடுத்து தன்னை சாவுக்கு தன்னை மரணத்துக்கு என்று ஒப்புக் கொடுத்தால் மாத்திரமே பல மணிகளை பல கோதுமை மணிகளை அதில் இருந்து நாம் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை நாம் மறுக்க முடியாது. கோதுமை ஆனது விழுந்து அது சாகாவிட்டால் அது விதைக்கப்படாவிட்டால் ஆசீர்வாதத்தை நாம் அங்கிருந்து பெற்றுக் கொள்ள முடியாது இல்லையா? ஆகையினாலே ஆசீர்வாதத்தை விரும்புகிற நாம் அர்ப்பணத்தையும் விரும்ப வேண்டும் என்பதை மறுக்க கூடாது. எல்லா காரியங்களும் ஆசீர்வாதம் இலகுவாகவும் இன்பமாகவும் இருக்கலாம், ஆனால் அர்ப்பணம் என்பது இன்பமாக இருக்க முடியாது. அது இலகுவாக இருக்க முடியாது, அது கடினமானது. ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிற பொழுது இருக்கிற சந்தோஷமும் சமாதானமும் இன்பமும் அர்ப்பணத்தில் கிடையாது பாருங்க. அது கடினமானது, அது மிகவும் கடினமானது இல்லையா? என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் விதைக்கப்பட்டு அடிக்கப்படாவிட்டால் நான் அநேகரை மீட்டுக் கொள்ள முடியாது, அநேகரை நான் இழுத்துக் கொள்ள முடியாது, என் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்ள முடியாது என்று சொல்லி சொன்னார். நான் விதைக்கப்பட வேண்டும், நான் நடிக்கப்பட வேண்டும், நான் சிலுவையிலே மரிக்க வேண்டும் என்பது முக்கியமான காரியமாகும் இல்லையா? யோபு 23:10 வாசிங்க. திருப்பி வாசிங்க. அவர் என்னை சோதித்த பின்பு நான் எப்படி விளங்குவேன்? பொன்னாக விளங்குவேன். அவர் சோதித்த பின்பு நான் எப்படி விளங்குவேன்? பொன்னாக விளங்குவேன். பாருங்க சரியா, பொண்ணுக்கு நிபந்தனை இருக்கிறது என்ன தெரியுமா? ஒரு கோல்ட் ஒரு பொன் அது அதனுடைய சரியான ஒரு உயர்வை கொண்டுவதற்கு முன்பதாக அது இத்தனை கிராட்ல அது போட்டு காய்ச்சப்பட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை அந்த கோல்ட்டுக்கு இருக்கிறது பாருங்க. அதை மாற்றவே முடியாது. அது அந்த அந்த வெப்பத்துக்குள்ளே போவதற்கு முன்பதாக அதை கோல்டாக யாரும் பாவிக்க முடியாது, விற்க முடியாது, வேண்ட முடியாது. அதுல பிரயோசனம் அல்ல இல்லையா? ஆனால் இந்த பொன்னு சொல்லுகிற இந்த காரியம் அது போர்ணைக்குள்ளே போவதற்கு தன்னை எப்பொழுது அர்ப்பணிக்கிறதோ அன்றுதான் அது பொன், அது கோல்ட் என்பதை நாம் மறுக்க முடியாது. அதற்கு பிற்பாடுதான் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதே ஒழிய அதற்கு முன்பாடு அல்ல. ஒரு கோதுமை ஆனது விதைக்கப்பட்டு அது மறித்து அது வருகிற பொழுதுதான் அநேக கோதுமை மணிகளை நாம் எடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே வர்ணமாக கோல்டாக அது மாறுவதற்கு முன்பதாக அது போர்ணையிலே அல்லாவிட்டால் அது பாவிக்கப்படுது. வெப்பத்துக்குள்ளே போய் அது திரும்ப எடுக்குவதற்கு முன்பதாக அதற்கு பெயர் பொன் கிடையாது இல்லையா? அதற்கு பிற்பாடுதான் அது ஆசீர்வாதத்தை ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறதே ஒழிய முன்பதாக அல்ல. அந்த அடிப்படை என்ன சொல்லி சொன்னா, அது தன்னை அர்ப்பணிக்கவில்லை என்று சொல்லி சொன்னா அது பொன்னாக விளங்க முடியாது. தோபு என்ன தெரியுமா சொன்னா, நான் போகிற வழி என்னதென்று எனக்கு விளங்கல்ல, ஆனா நான் அதுக்கு அர்ப்பணிக்கிறேன். நான் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னை போல நான் விளங்குவையா, பொன்னை போல நான் விளங்குவேன். ஆனா இப்பொழுது என்ன, அவனுடைய சூழ்நிலையில ஆசீர்வாதம் எல்லாம் போய்கொண்டே இருக்குது பாருங்க. ஆசீர்வாதமே கிடையாது. ஆனா ஆசீர்வாதமா, ஆசீர்வாதமா அர்ப்பணமா, எது தேவை? ஆசீர்வாதமா அர்ப்பணமா என்பதை நாம் விளைக்கணும். திருப்பிகளை யோவான் 5:35. யோவான் 5:35.
அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான், நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கழிவுற மனதாய் இருந்தீர்கள்.
திருப்பி வாசிங்க.
அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான், நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கழிவுற மனதாய் இருந்தீர்கள்.
அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான். யோவான் ஸ்தானத்தை குறித்து சொல்லப்படுகிறது என்ன தெரியுமா, அவன் எரிந்து பிரகாசிக்கின்ற விளக்காக இருந்தான் இல்லையா? இந்த மனு தெரிய பாருங்க, இதை நீங்க மூட்டு விட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா அது உருகி 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 கொண்டே போகும் இல்லையா? ஆனா இதுல இருக்கிற எல்லாரும் என்ன செய்வோம் தெரியுமா, அந்த வெளிச்சத்திலே நாம் கலி கூறுவோம், அந்த வெளிச்சத்தில் எங்கள் வாழ்க்கையை ஒட்டி கொள்வோம். ஆனா யாரும் அந்த மெழுகு உருகுகிறதை கவனிப்பது கிடையாது. யாரும் அந்த மெழுகுபடுகிற கஷ்டத்தை அது தன்னை உருக்குவதற்கு கொடுக்காவிட்டால் எங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. விளங்குறதா? அந்த மெழுகு தன்னை உருக்க நமக்கு யாருக்கும் நம்மளை கஷ்டப்படுத்த விருப்பமே இல்லை. நம்மளை உருக்குவதற்கு யாருக்கும் விருப்பமே இல்லை. ஆனா அந்த வெளிச்சத்தில் கழி கூறுவதற்கு நம்ம எல்லாருக்கும் விருப்பம் பாருங்க, எல்லாருக்கும் விருப்பம் பாருங்க. என்ன சொல்லுகிறேன் சொல்லி சொன்னா, நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதம் விருப்பம் பாருங்க, ஆனா அர்ப்பணிக்க விருப்பம் இல்லை, எங்களை கொடுப்பதற்கு விருப்பம் இல்லை. நாம் கொடுக்காமல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. எல்லா ஆசீர்வாத வார்த்தைகளும் சில நிபந்தனைகளோடு வேதத்தில் இருக்கிறது தெரியுமா? எல்லா ஆசீர்வாத வார்த்தைகளும் சில நிபந்தனைகள். நீ இதை செய்தால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ இப்படி நடந்தால் நான் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், நீ இப்படி நடந்தால் உனக்கு இவைகளை செய்வேன் சொல்லி சில நிபந்தனைகளோடு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? இங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, கோதுமை ஆனது அது விதைக்கப்பட வேண்டும், பொன் ஆனது அது வெட்கைக்குள்ளே போட்டெடுக்கப்பட வேண்டும், விளக்கானது அது அப்படியானால் மாத்திரமே நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப வாசிங்கள் பிலிப்பியர் 3:3. பிலிப்பியர் 3:7 வாசிங்க.
ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாச மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றை நஷ்டமென்று விட்டேன் குப்பயமாக எண்ணுகிறேன்.
11வது வசனத்தை திருப்பி வாசிங்க.
அவருக்காக எல்லாவற்றை நஷ்டமென்று விட்டேன் குப்பயமாக எண்ணுகிறேன்.
7வது வசனத்தை திருப்பி வாசிங்க.
ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன்.
ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்கு என்று சொல்லி நஷ்டம் என்று நான் விட்டுவிட்டேன். எல்லாவற்றையும் நான் விட்டுவிட்டேயா. அநேக காரியங்கள் எனக்கு லாபமாயிருந்தது. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சரித்திரத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அவனை போல ஒரு பட்டதாரி அந்த சரித்திரத்திலே கிடையாது. அவனை போல ஒரு மனுஷன் கிடைக்கவே கிடையாது. அவன் என்ன தெரியுமா சொல்லுகிறார், எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்கு சொல்லி நஷ்டம் என்று சொல்லி நான் விட்டேன். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பை என்று எண்ணுகிறேன் என்று சொல்லி இல்லையா. அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பதாகவே பெரிய ஒரு மனுஷன் பாருங்க, படித்தவன் பட்டதாரி. அந்த மனுஷன் சொல்லுகிறான், இவைகளை எல்லாம் நான் விட்டது எதற்கு தெரியுமா, இவைகளை எல்லாம் நான் அர்ப்பணித்தது எதற்கு தெரியுமா, என் தேவனுக்காக, என் ஆண்டவருக்காக, என் கிறிஸ்துவுக்காக நான் குப்பை என்று நஷ்டம் என்று எண்ணி விட்டு விடுகிறையா. அவங்களை கேட்க வார கேள்வி, இன்றைக்கு இதுவரைக்கும் நீங்கள் தேவனுக்கு என்று சொல்லி விட்டுவிட்ட காரியம் என்ன? தேவனுக்கு என்று சொல்லி, என் ஆண்டவருக்கு என்று சொல்லி, என் வாழ்க்கையில இருந்து நான் விட்டு விட்டவை என்ன? குப்பை என்று சொல்லி, நஷ்டம் என்று சொல்லி எதை நாம் விட்டோம்? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், லாபமாயிருந்தவைகளை நான் விட்டனையா. இன்றைக்கு அநேக லாபமான காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில இருக்கிறது, ஆனால் விட முடியல. எங்களுடைய வாழ்க்கையில அநேகத்தை விட்டுவிட எங்களுக்கு விருப்பமே இல்லை. ஆனால் ஆசீர்வாதம் வேண்டும். அதுக்கும் இதுக்கும் சரிவராது. உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு வேண்டுமானா நீ இவைகளை அர்ப்பணித்து விட வேண்டியது, விட வேண்டியவைகளே. அல்லாவிட்டால் தேவன் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என் வாழ்க்கையிலே லாபமா இருந்தவை எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்கு சொல்லி நான் விட்டனையா. இன்னைக்கு எத்தனை ஊழியர்கள் தங்கள் வாழ்க்கைகளை விட்டு, தங்கள் குடும்பங்களை விட்டு ஊழியத்துக்கு என்று புறப்பட்டு சென்று, பணமா பட்டமா எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் விட்டு சென்று தேவராட்சியத்தை கட்டுகிறார்கள், தேவராட்சியத்தை எழுப்புகிறார்கள், மறித்து போகிறார்கள். எத்தனை ஊழியர்கள் மறித்திருக்கிறார்கள் தெரியுமா? நாம் இலங்கை இந்தியாவிலிருந்து இங்க வந்திருக்கிறோம். இங்க இருந்து எத்தனை பேர் இந்தியாவில் போயிருக்காங்க தெரியுமா? ஊழியம் செய்வதற்கு, தேவராட்சியத்தை கட்டுவதற்கு அங்க எத்தனை போய் மறித்திருக்கிறார்கள் தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாவற்றையும் தொடர்ந்து வாசிங்க, 12:13 வாசிங்க.
நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேர்ந்தவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினான் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன்.
கிறிஸ்து இயேசுவுக்காக நான் எதற்காக பிடிக்கப்பட்டிருக்கிறேனோ அதை தொடரும்படியாக நான் எல்லாவற்றையும் குப்பை என்று நஷ்டம் என்று எண்ணி விட்டு விடுகிறேயா. நீ எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறாய்? எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்? நீ எதற்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்? சில பேருக்கு ஏன் பிறந்தவன் சொல்லியும் தெரியாது, ஏன் மறிக்கிறவன் சொல்லியும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது, ஏன் வாழ்கிறான் அதுக்கும் தெரியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் அழைத்த அழைப்பின் பந்திய பொருளுக்காகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அதற்காய், அந்த அழைப்பின் பந்திய பொருளை பெறுவதற்காய் எனக்கு லாபமானவைகள், எனக்கு முக்கியமானவைகள் எல்லாவற்றையும் குப்பை என்று நான் விட்டு விடுகிறேன். ஒரு தேவ ஊழியக்காரர் புத்தகத்தில் எழுதுகிறார், என்ன தெரியுமா, இவ்வுலகில் நீ எல்லாவற்றையும் பெற விரும்பினால் மறு உலகில் நீ எதை பெற முடியாது, எதையும் பெற முடியாது. எல்லாம் இந்த பூமியிலேயே எங்களுக்கு தேவை. எல்லாம் தேவன் எங்களுக்கு இங்கே தர வேண்டும். ஆனால் இழப்பதற்கும் அர்ப்பணிப்பதற்கும் என்னால் முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் இழந்த இழப்பிற்கு பாருங்க, அது பயங்கரமானவைகள். ஆனால் ஏன் இழந்தான் தெரியுமா? அந்த பந்தய பொருளை நான் நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். ரெண்டு கொரிந்தியர் 11:22 வாசிங்க. ரெண்டு கொரிந்தியர் 11:22 வாசிங்க.
அவர்கள் எபிரேயரா, நானும் எபிரேயன். அவர்கள் இஸ்ரவேலரா, நானும் இஸ்ரவேலன்.
இது எல்லாம் பவுலுடைய டிகிரி பாருங்க. அவருடைய மேன்மை பாருங்க. அவன் இழந்தவைகள் வாசிங்க தொடர்ந்து.
அவர்கள் எபிரேயரா, நானும் எபிரேயன்.
நீங்க பாருங்க, நீங்க எல்லாரும் ஒன்று சொல்ல, நான் அவன், நான் இவன், நான் அது, நான் இது என்று சொல்லி, நீ படித்தவ, பட்டதாரி, பணக்கார, எல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் தூக்கி எறிந்து சொன்னான் என்ன தெரியுமா? நான் அந்த ஓட்டத்தை, அது எதற்காக நான் அழைக்கப்பட்டனோ அதை பிடிக்க நான் விரும்புகிறேன். வாசிங்க.
அவர்கள் எபிரேயரா, நானும் எபிரேயன். அவர்கள் இஸ்ரவேலரா, நானும் இஸ்ரவேலன். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரா, நானும் ஆபிரகாமின் சந்ததியான். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா, நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேகந்தரம் மரண அவஸ்தையில் அகப்பட்டவன். யூதர்களால் ஒன்றுகுரிய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். 3 தரம் மிராறுகளால் அடிபட்டேன். 1 தரம் கல்லறியுண்டேன். 3 தரம் கப்பச்சேதத்தில் இருந்தேன். கடலிலே 1 ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளரால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உள்ளான மோசங்களிலும், வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுதிரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும், பிரியாசத்திலும் வருத்தத்திலும், அநேக முறை கண்விழிப்புகளிலும், பசியிலும் தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும், நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்கிச்சு.
அப்படியே வைத்துக் கொண்டு 2 தீமோத்தேயு 4:7-8 வாசிங்க.
நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னம் ஆகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருளுவார்.
அப்போஸ்தலனாகிய பவுலின் நோக்கம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நல்ல ஓட்டத்தை நான் முடிக்கணும். அதற்கு எது 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 எல்லாம் விடுறாய், அதை நான் இழக்கிறதற்கு ஓகே ஆண்டவரே. ஆனால் நல்ல ஓட்டத்தை முடிக்கிற பொழுது, நான் அழைக்கப்பட்ட ஓட்டத்தை ஓடி முடிக்கிற பொழுது, ஒரு காரியம் எனக்கு என்று சொல்லி என் ஆண்டவர் ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறார். அதை நான் பெற்றுக்கொள்ள வாஞ்சியாக இருக்கிறேன். அழைப்பு என்ன? ஓட்டம் என்ன? எதற்காய் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? எதற்காய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள்? அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னான், நான் பட்ட பாடு இருக்கு பாருங்க. அர்ப்பணம் என்பது பாடையா? அர்ப்பணம் என்பது சரியான கடினம். கோதுமையானது விழுந்து அது மடியணும், மெழுகுது இதானது அது உருகணும், இல்லையோ ஆசீர்வாதம் கிடையாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னான், எனக்கு லாபமாய் இருந்தவர்களை நான் விட்டு விட்டேன். ஆனால் அதற்கு பதிலாக என்ன இருந்தது தெரியுமா? துன்பம், துயரம், வேதனை, கண்ணீர், குளிர், நித்திரை இல்ல, அடி, நொறுக்கு, இவைகள் தான் என் வாழ்வில் மிஞ்சது. ஆனா காரணம் என்ன தெரியுமா? ஒரு நாள் வரும், நல்ல ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு எனக்காக தேவன் வைத்திருக்கிற நீதியின் கிரீடத்தை நான் பெற்றுக் கொள்வதற்காய் எனக்கு லாபமாய் இருந்தவைகளை நான் நஷ்டம் என்று சொல்லி என்னை நான் விட்டு விட்டேன். ஆண்டவரே, இன்றைக்கு நீயும் நானும் தேவனுக்காய் இழந்தவை என்ன? ராஜ்யத்துக்காய் இழந்தவை என்ன? தேவனுக்காய் இழந்தவை விட்டுக் கொடுத்தது என்ன? அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் படித்தானும் நல்ல வாசித்த பொழுது வாசித்தும் பாருங்க, நான் யார் தெரியுமா? இஷ்டவேலனா? நான் இஷ்டவேலன். நீ பணக்காரனா? நான் பணக்காரன். நீ படித்தவனா? நான் படித்தவன். ஆனாலும் எல்லாவற்றையும் தேவனுக்காய், தேவ ராஜ்யத்திற்காய் நான் விட்டு விட்டேன். நீ என்னத்தை இதுவரைக்கும் விட்டாய்? இருக்கிற டைமையும் ஆண்டவருக்கு முன்னால திருடிட்டில்லையா இருக்கிறாய்? தேவனுக்கு நீ என்னத்தை விட்டாய்? அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார்? நல்ல ஓட்டத்தை நான் ஓடணும். நீ ஓடுகிற ஓட்டம் நல்ல ஓட்டமா? சிந்தித்துப்பா, யோசித்துப்பா. நீ ஓடுகிற ஓட்டம் சரியான ஓட்டமா? நீ ஓடிக்கொண்டிருக்கிற வாழ்க்கை இருக்கிறது, அது தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நல்ல ஓட்டத்தை நான் ஓடி முடிக்கணும், என் விசுவாசத்தை நான் காத்துக் கொள்ளணும், அதற்காக எதை நான் விட்டுவிடுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆண்டவரே, உன் விசுவாச கப்பல் சேதப்படுத்தப்படாத படிக்கு நீ விட்டுவிடுவதற்கு ஆயத்தமா? இதுவரைக்கும் நீ நான் என்னத்தை விட்டு விட்டோம் சொல்லு, தேவனிடத்திலே சொல்லு. இதுவரைக்கும் எது? ஆதியாகமம் 12 அதிகாரம் முதலாவது வசனத்திலிருந்து வாசி.
கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய யாகியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவர்களே கூட போனான்.
கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். கொஞ்சம் சிந்திக்கணும். ஆபிரகாமுக்கு இப்ப எந்த குறையுமே கிடையாது. அதுக்கு முன் வருஷம் இப்ப முன் அதிகாரங்களை பாத்தீங்கன்னா அவர் திருமணமாகி அங்க இருந்துகிறார். அங்க இருக்கிற இடத்துல அவருக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? ஆபிரகாமே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீ நான் சொல்ற இடத்துக்கு போ. நான் சொல்ற இடத்துக்கு போப்பா ஆபிரகாமே என்று சொன்ன உடனே அதுல டிடைஸ் என்னன்னு சொல்லி சொன்னா, உன் குடும்பத்தை விட்டுட்டு போ, உன் ஊரை விட்டுட்டு போ, உன் அதை விட்டுட்டு போ, உன்னை எல்லாத்தையும் விட்டு விட்டு நான் சொல்லுகிற இடத்திற்கு போ. அதை கையில எடுத்துக்கொண்டு அவன் செயல்படுகிறானே, அதுதான் அர்ப்பணம். அவன் கையில எடுத்துக்கொண்டு தேவன் சொன்னதை பிடித்துக்கொண்டு தனக்கு இருந்தவைகளை அர்ப்பணம் என்பது அது எங்களை நோகடிக்கிறது ஒன்று என்பதை மறக்க கூடாது. அது எங்களை கஷ்டப்படுத்துகிறது ஒன்று என்பதை நாம் மறக்க கூடாது. அர்ப்பணம் என்பது என்னால் முடியாதது ஒன்றை செய்ய வைப்பதுதான் அர்ப்பணம். அர்ப்பணம் என்பது என்னால் இயலாது, எனக்கு அது கஷ்டம், என்னால் முடியாது, ஆனாலும் அதை தேவனுக்காக செய்கிறேன் என்று செய்வதுதான் அர்ப்பணம். ஆபிரகாம் அவன் குடும்பத்தோடு எங்களை மாதிரி இந்த ஊர்ல இருக்கிறான் பாருங்க. ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர், எனக்கு இருக்கிற ஆசீர்வாதம் போதும், அந்த பேச்சு கிடையாது. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவரே, நான் இருக்கிற இடம் நல்லா இருக்குது. ஆண்டவரே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எங்க போறது? அங்க. ஆண்டவரே, இந்த தேசம் நல்லா இருக்கிறது. அவன் எடுத்தான் வார்த்தை, தன்னை அர்ப்பணித்தான். விட வேண்டியது எல்லாவற்றையும் விட்டு விட்டு அவன் புறப்பட்டு போகிறான் பாருங்க. இதுதான் அர்ப்பணமும் ஆசீர்வாதமும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் தேவனுக்கா என்ன இழந்தீர்கள்? இந்த தேசத்துல என்னத்தை இழந்தீர்கள்? நல்ல தேசத்துல இருக்கிறீர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். நீ கேள்வியில் ஒரு காரியம் சொன்ன, திரும்பவும் கேளுங்க. இந்த தேசத்தில் இருக்கிறவர்கள்லாம் கவலை பாருங்க, என்ன தெரியுமா? புள்ள படிக்கல, அங்க அது இல்ல, அங்க இது இல்ல. உன்னையும் உன் தேசத்தையும் ஒப்பிட்டு பார். அங்க ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிற ஜனங்களோடு பேசாதீங்க உங்க காரியங்களை, தேவனுக்கு கொன்றாதீங்க உங்க காரியங்களை. உன் தேசத்துல ஒருவேளை சாப்பாட்டுக்கு அழுது கொண்டு இருக்கிற ஜனத்தை விட உன் பிள்ளைகளுக்கு என்ன குறைச்சல்? ஒன்றையும் இழந்து விடுவதற்கு விருப்பம் இல்லை. ஆனால் ஆசீர்வாதத்திற்கு எல்லாருக்கும் தேவை. ஒன்றையும் தேவராஜ்யத்தில் அர்ப்பணிப்பதற்கு விருப்பம் இல்லை. அர்ப்பணித்தாலும் அதை அறவாசியில் இழுத்துக் கொண்டு ஓடுகிற ஜனக்கூட்டமாக நாம் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆண்டவர் சொன்னார், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். இன்னைக்கு பார்த்த செய்திகளுக்கு போன முறை கிருபையை குறித்து பார்க்கும் பொழுது சொன்னார் இல்லையா, இந்த ஜனங்களை உருவாக்கினது குறித்து நான் வெக்கம் அடைகிறேன். வேணாம், இந்த ஜனம் உன் தேசத்தை குறித்து நினைத்து உன் ஜனங்களை குறித்து நினைத்து பார்த்தா நீ அழுது புலம்ப வேண்டியது அவர்களுக்கா வேண்டி. ஆபிரகாம் சொன்னான், சரி ஆண்டவரே, நான் போகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் சொன்னீர். என்கிட்ட எல்லாம் இருக்கு ஆண்டவரே, ஆடு மாடு இருக்கு, ஒட்டங்க எல்லாம் இருக்கு ஆண்டவரே, வேலைக்காரங்க இருக்கிறாங்க எல்லாம் இருக்கு ஆண்டவரே. இல்ல, நீ போ. எது அர்ப்பணம்? நீங்க செய்திருக்கிறது அர்ப்பணமா இல்ல அப்போஸ்தலனாகிய பவுல் செய்தது அர்ப்பணமா? நீங்க செய்கிறது அர்ப்பணமா அல்லாவிட்டால் ஆபிரகாம் செய்கிறது அர்ப்பணமா? எது அர்ப்பணம்? அர்ப்பணத்தை கற்றுக்கொள்ளுங்கள், அர்ப்பணத்தை வேதத்தில் படித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் போடுகிற காணிக்கை அர்ப்பணம் இல்லைங்க, இதுக்கு பேர் அர்ப்பணமா? இருக்கிறதுல இருந்து கொடுப்பதுக்கு பேர் அர்ப்பணமா? ஆபிரகாம் சொன்னான், சரி ஆண்டவரே, நீ சொல்லிவிட்டேன், நான் போகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், நான் அழைத்த அழைப்பு எதற்கு என்னை அழைத்தாரோ அதை தொடர்ந்து பிடிக்கும் வண்ணமாக நான் எல்லாவற்றையும் விட்டு விடுகிறேன் ஆண்டவரே, எல்லாவற்றையும் விட்டு விடுகிறேன் ஆண்டவரே. அப்போஸ்தலனாகிய பவுல் அவனுடைய காலத்தில் பெரிய பிரசங்கி, அவனுடைய காலத்தில் அவன் தான் பெரிய ஆள், பெரிய ஊழியக்காரன், யாரும் கிறிஸ்துவை எதிர்த்து பேச முடியாது. நிரூபிப்பான் கிறிஸ்து தெய்வம் என்பதை, சமஸ்த முக்கிய மேடைகளையும் எழுந்து நின்று பிரசங்கிச்ச வல்லமுள்ள ஊழியக்காரன். அவன் சொல்றான், எல்லாவற்றையும் விட்டு விடுகிறேன், நஷ்டம் என்று விட்டு விடுகிறேன், கிடைச்சது எல்லாம் என்ன தெரியுமா? கண்ணீர், பிதனை, இதுதான் கிடைச்சு. நீ கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்து விட்டு விட்டது நிமித்தம் எதற்காய் கண்ணீர் விட்டாய்? எதற்காய் கவலைப்பட்டாய்? கிறிஸ்துவுக்காக உனக்கா வேண்டி விட்டது, உன் குடும்பத்துக்கா வேண்டி விட்டது, உன் சொந்ததுக்கா வேண்டி விட்டது குறித்து நான் பேசல. தேவராஜ்யத்துக்காய், தேவனுக்காய் நீ விட்டு கண்ணீர் விட்டது எதற்கு? எதற்கு? ஆபிரகாம் சொன்னான், ஆண்டவரே, நீ சொன்னபடி நான் போறேப்பா. ஆண்டவரே, குடும்பம் எல்லாத்தையும் கூட்டிட்டு போகவா? வேணாம். ஆண்டவரே, சொத்து பத்தெல்லாம் கட்டிட்டு போகவா? வேணாம். ஆண்டவரே, வேலைக்காரன் எல்லாம் கூட்டிட்டு போகவா? வேணாம். ஆண்டவரே, எல்லாம் ஆயத்தப்படுத்திட்டு போகவா? வேணாம். உடனடியா போ. இது அர்ப்பணம். இதுக்கு பெயர் அர்ப்பணம், ஆசீர்வாதம். இதோடு நின்றால் போதுமா? இதோடு நின்றால் காணுமே. ஆதியாகமம் 22 அதிகாரம், முதலாவது வசனத்திலிருந்து வாசி.
இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார், எப்படியெனில் அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய், அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணங்கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்திருந்த இடத்துக்கு புறப்பட்டு போனான். 3rd நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். ஆபிரகாம் தகனபலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக் கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாம் நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகனபலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகனபலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளை ஆண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான்.
அப்படி இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா அடுத்தது, முதலாவது ஆபிரகாம ஊறப்பட்டு நீ போப்பா என்று சொல்லி ஆண்டவர் சரியான அர்ப்பணம் முடிச்சுதான். ரெண்டாவது ஆபிரகாம் செய்தது என்ன தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், உன் ஏக சுதன், நீ விரும்புகிற உன்னுடைய மகன், அவனை கொண்டு வந்து எனக்காய் நீ பலியிட வேண்டும், எனக்காய் நீ பலியிட வேண்டும் என்று சொன்னது மாத்திரமே ஆபிரகாம் அதற்குரிய காரியத்தை செயல்படுத்துகிறான் என்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இல்லையா? நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய பிள்ளைகள் தான் மிகவும் முக்கியமானவர்கள், மிகவும் முக்கியமா. எது கொடுத்தாலும் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கொடுக்க மாட்டீர்கள். எப்படித்தான் உங்கள் பிள்ளைகளை திட்டினாலும் மறுத்தினாலும் என்ன பண்ணினா உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கொடுக்க மாட்டீர்கள். ஆனா ஆபிரகாமை தேவன் எங்கே தொட்டார் தெரியுமா? ஆபிரகாமே, உன் ஏக சுதனை எனக்கு கொடு, உன் மகனை எனக்கு பலியிடு, எனக்கு நீ அதை கொடு. ஆனால் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் எல்லாம் அங்கதான் இருக்கு. கொடுக்கப்பட்டாலும் அவன் எவையும் சிந்திக்கல. அவன் செய்தது என்ன தெரியுமா? சரியாண்டவரே, அவனுக்குள்ள என்னெல்லாம் ஏது எல்லாம் இருந்தது என்றது இங்கு எழுதப்படவே இல்லை. அவன் என்ன சிந்தித்தா, அவன் என்ன யோசித்தா, அவன் எப்படி கதர்னா, அவன் எப்படி அழுதா, இதை குறித்து எதையும் அங்கு கேட்கப்படவில்லை. ஆனால் ஆபிரகாம் உடனடியாக எழுந்து கழுதையை ஆயத்தப்படுத்தி, விறகு ஆயத்தப்படுத்தி, வேலைக்காரனை ஆயத்தப்படுத்தி மோரியா மலையை நோக்கி போய்கொண்டு இருக்கிறதை மாத்திரம்தான் வேதம் குறிப்பிடுகிறது. மற்ற எதையும் அங்கே குறிப்பிடவில்லை. நமக்கு மிகவும் முக்கியமான காரியங்களை தேவராட்சியத்துக்கு அர்ப்பணிப்பது என்பது எங்களுக்கு முடியாத காரியம். எனக்கு எனக்கு உனக்கு உனக்குன்னு சொல்லி முக்கியத்துவத்தில் இருக்கிறவைகளை தேவனுக்கு கொடுப்பது என்பது நமக்கு கஷ்டமான காரியம். ஆனால் ஆபிரகாம் என்ன செய்தான் தெரியுமா? என் மகனை அர்ப்பணிக்கிற ஆண்டவர், அர்ப்பணிக்கிற ஆண்டவர். ஐயா, நீ உன் தேவ ராஜ்யத்துக்கு ஒரு காரியத்தை அர்ப்பணிக்கிறா என்று சொல்லி சொன்னா அது சரியா என்பதற்கு இன்னும் ஒரு காரியம் என்ன தெரியுமா? அது உன்னை நோக பண்ணும், அது உன்னை துக்கத்துக்குள்ளே நடத்தும், அது உன்னை கஷ்டப்படுத்தும். அதுதான் நீ சரியான விதத்தில் தேவனுக்கு நீ அர்ப்பணிப்பது, அதுதான் நீ சரியான விதத்தில் தேவனுக்கு உன்னை கொடுப்பது. முதல் பேரானவன் அந்த காலத்திலே மூத்த மகனுக்கு பெரிய பெரிய காரியங்கள் இருக்கிறது, பெரிய பெரிய சொத்துக்கள் இருக்கிறது, பெரிய பெரிய பொறுப்புகள் இருக்கிறது. மூத்த மகன், சிரேஷ்ட புத்திரன், அவனை குடு, பலியாக குடு, என் ராஜ்யத்துக்கு குடு, என் தேவனுக்கு குடு, தேவராஜ்யம் வளர குடு, நான் அதை மகிழ்ந்துள்ள குடு. சரியாண்டவரே, கஷ்டம்தான் ஆனாலும் சரியாண்டவரே. நீ உன் வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமானதை எப்பொழுது தேவனுக்கு கொடுத்தாய், அல்லாவிட்டால் அர்ப்பணித்தாய் சொல்லு. அல்லாவிட்டால் நான் தேவனுக்கு இதுவரைக்கும் மிகவும் முக்கியமானது, எனக்கு இதுதான் முக்கியம் என்பதை நாம் எப்ப தேவனுக்கு கொடுத்தோம்? ஆபிரகாம் இடத்துல இருந்து அர்ப்பணத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அர்ப்பணமா உங்களுக்கு ஆசீர்வாதமா? எது உங்களுக்கு மகன் தேவன். ஆபிரகாம் சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே, இது என்னுடைய மகன், இது என்னுடைய ஆசீர்வாதம், கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்லி இருந்தா ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் அதோட போயிருக்கு. நான் கேட்கிறேன், உனக்கு இப்ப இருக்கிற ஆசீர்வாதம் தேவையா இல்ல அர்ப்பணம் தேவையா? எது வேணும்? அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாவற்றையும் இழந்து போயிட்டான். ஆபிரகாம் தன் தேசத்தை இழந்தான், தன் குடும்பத்தை இழந்தான், தன் மகனை இழக்க எல்லாவற்றுக்கும் தன்னை அர்ப்பணித்து விட்டான். நாம் எல்லாருக்கும் என்ன தெரியுமா விருப்பம்? மெழுகுதிரி மாதிரி இருந்து கொண்டே வெளிச்சம் கொடுக்க விருப்பம். முடியவே முடியாது பாருங்க. அநேகர் இந்த வெளிச்சத்தில் வந்து தங்க ஆசைப்படுகிறார்கள், விரும்புகிறார்கள், கழித்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் மெழுகுதிரி என்ன தெரியும் செய்து? அது உருகிக்கொண்டு தன்னை கொடுத்துக் கொண்டு தன்னை கொடுத்துக் கொண்டு இருக்கிறதை யாரும் கவனிப்பது கிடையாது. யாரும் கவனிப்பது கிடையாது. எபிரேயர் 11:24-25-26 வாசிங்கள். எபிரேயர் 11.
விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன்மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்ஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தியை அதிக பாக்கியம் என்று எண்ணினான்.
இனிமேல் வருகிற பலன் மீது மோசே ஆச்சரியம் என்ன தெரியுமா? மோசே இளவரசர், அடுத்த அரசாங்கம் அவர்தான். எகிப்து தேசத்தின் அடுத்த அரசாங்கம் மோசே, பட்டதாரி, எல்லாவற்றையும் கட்டு தீர்ந்த ஒரு மனுஷன். என்ன தெரியுமா சொல்றான்? இவங்களோடு சேர்ந்திருந்து பாவத்தை செய்வதை பார்க்கலும் என் ஜனத்தோடு சேர்ந்திருந்து கஷ்டத்தை அனுபவிப்பதற்கு நான் ஆயத்தம், நான் ஆயத்தம். எது வரைக்கும் ஐயா பாவத்தோடு பாவமாய் நீ இருக்க போகிறாய்? எது வரைக்கும் பாவத்தோடு விளையாடி கொண்டே இருக்க போகிறாய்? ஒரு அற்படம் வேண்டாமா உனக்கு? மோசே சொன்னான், இந்த ஜனங்களோடு பாவம் செய்தது போதும், இனிமேல் வருகிற பலன் மீது நான் நோக்கமாயிருக்கிறேன், இனிமேல் வருகிற ராஜ்யத்தின் மீது நான் நோக்கமாயிருக்கிறேன், விட்டு விடுகிறேன், இந்த பதவியும் வேணா இந்த பங்கும் வேணா ஆள விடுங்க என்று சொல்லி அடிமைத்தனத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களோடு அவன் இணைந்து கொண்டான் என்று சொல்லி விதத்திலே நான் பார்க்கிறோம். நான் உங்களை ஒன்று கேட்கவா, உங்களுக்கு பாவத்தில் வருகிற சந்தோஷம் தேவையா? இல்லை என்று சொல்லி சொன்னா அந்த அடிமைகளோடு சேர்ந்திருந்து இனிமேல் வரப்போகிற பலன் மீது நோக்கமாக இருக்க போகிறீர்களா? எதற்கு உங்களை அர்ப்பணிக்க போகிறீர்கள்? எதற்கு எது வரைக்கும் எப்படி இருக்க போகிறீர்கள்? பாவம் செய்கிறவர்களோடு சேர்ந்திருப்பது, பாவம் செய்கிறவர்களோடு சேர்ந்து உறவாடிக் கொள்வது, பாவம் செய்கிறவர்களோடு கலந்து உறவாடுவது. மோசே சொன்னால் நிறுத்தி, மோசையோட என்னையும் உன்னையும் ஒப்பிட்டு பார்க்கல, நாங்க ஒன்றும் கிடையாது. மோசே அளவரசர், அடுத்த ராஜாங்கம் அவருடைய கையில இருக்கிறது. அவன் சொல்றான், இவங்களோடு சேர்ந்து பாவத்தில் சந்தோஷப்படுவதில் பார்க்கலாம், என் ஜனத்தோடு சேர்ந்து நான் துக்கத்தை அனுபவிப்பதற்கு நான் தெரிந்து கொள்றையா, அதுக்கு நான் என்னை விட்டு விடுகிறையா? என்று வருகிற அந்த பலத்தின் மீது நான் நோக்கமாக இருக்க விரும்புகிறேன். அற்பமான ஆசீர்வாதங்களுக்கும் அற்பமான காரியங்களுக்கும் உன் வாழ்க்கையை அநியாயமாக்கிறாத. அற்பமான சந்தோஷங்களுக்கு அற்பமான காரியங்களுக்கு உன் வாழ்க்கையை விட்டுக் கொடுத்து அநியாயமாக்கிறாத. தெரிவு செய், முடிபடு, அர்ப்பணி. என் ஆண்டவரே, நான் துன்பத்தை சந்தித்தாலும், நான் துன்பத்தை ஏற்றுக்கொண்டாலும், நான் துயரத்தை சந்தித்தாலும், நீர் வருகிற அந்த பலத்தின் மேல நான் நோக்கமாய் இருக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, நீர் வருகிற பொழுது நீர் வருகிற பொழுது எனக்கு அந்த கிரீடத்தை நீ தர நான் வாஞ்சியா இருக்கிறேன். ஆண்டவரே, ஆபிரகாம் இவைகள் செய்ததன் பிற்பாடு அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் பாருங்க, அதை மறந்துடக்கூடாது. ஆபிரகாமை தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் லோத்து ஒரு இடத்துல வந்து என்ன செய்தாங்க தெரியுமா? ரெண்டு சகோதரர்களுக்குள்ளே சண்டை வந்துச்சு. என்னதுக்கு தெரியுமா? ஆண்டவரே, என்னுடைய ஆடு மாடுகள் எல்லாம் பெருத்து போயிட்டது, அவனுடைய ஆடு மாடுகள் எல்லாம் பெருத்து போயிட்டது, மேப்பர்களுக்கு மேப்பர் வேணாம், ஆசீர்வாதம் கூடிட்டு பாருங்க, ஆசீர்வாதம் கூடிட்டு பாருங்க. அவன் சீமானாக இருந்தான் சொல்லி நான் பாக்குறேன் இல்லையா? பெரிய ஆள் பாருங்க, பெரிய ஆள். மோசேயும் என்ன தெரியுமா சொன்னா? இந்த பாவ சந்தோஷம் வேணாம் ஐயா, திரும்பவும் சொல்றேன், உனக்கு இப்ப இருக்கிற இந்த சந்தோஷம் வேணாம், உனக்கு இப்ப இருக்க அந்தந்த நேரத்துக்கு அப்பப்ப இருக்கிற அந்த சந்தோஷம் வேணாம். நிறுத்தி தேவனுக்கு அர்ப்பணி, தேவனுக்கு உன்னை கொடு. அது கஷ்டம், தேவனுக்கு அர்ப்பணிப்பது என்பது கஷ்டம். ஆனாலும் ஆனாலும் தேவன் உன்னை கைவிட மாட்டா, தேவன் உன்னை கைவிட மாட்டா. பாவ சந்தோஷத்தில் உன் வாழ்க்கையை அழித்து விடாத, அற்புமான காரியங்களில் உன் வாழ்க்கையை அழித்து விடாத. லூக்காளின் சுவிசேஷம் 22:42
பிதாவே உமக்கு சித்தமால இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள் என்று ஜெபம் பண்ணினார்.
இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் இருந்து ஜெபம் பண்ணினார். துன்பமோ துன்பம், துயரமோ துயரம், அவருக்கு நடக்க போகிற எல்லாவற்றையும் அவருடைய மனதிலே கொண்டு அவருடைய வேர்வைகள் ரத்த துளியாலாக மாறினதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. மெடிசின் ரீதியிலே சொல்லுகிறார்கள், ஒரு மனுஷன் வியாகுலப்படுகிற பொழுது, ஒரு மனுஷனுடைய வேதனை அளவுக்கு அங்காலே போகிற பொழுது அவனுடைய வேர்வைகள் ரத்த துளியாக மாறுவதற்கு சாத்தியம் இருக்குன்னு சொல்லி சொல்லுகிறார். அந்த நேரத்தில் பார்த்து என்ன தெரியுமா ஆண்டவர் சொன்னாரு, பிதாவே இந்த காரியம் என்னை விட்டு நீங்கிட்டும் தான் நீங்கிட்டும், இந்த சிலுவை மரணம் கல்வாரி பாடு இவைகள் ஒன்றும் வேணாம், எனக்கு வேணாம். ஆனாலும் என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய விருப்பத்தின்படி நடப்பதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். கஷ்டமான காரியங்கள் சொன்னா எங்களுக்கு ஏலாது பாருங்க, கொஞ்சம் வேதனை என்று சொல்லிச்சுன்னா வேணாம், அதுக்கு 1000 கதைகள் பாருங்க. அர்ப்பணம் என்று சொன்னா என்னென்று புரிந்து கொண்டு தேவராஜ்யத்தை கட்ட ஆரம்பிங்க. அர்ப்பணம் என்று சொன்னா என்ன, சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நடக்க முடியாது, நம்மகிட்ட இருக்கிற பொழுது ஓட முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தத்தை ஏற்றுக்கொண்டு இங்க வந்தா, வந்தாலும் அது கஷ்டமாக இருந்த பொழுது என்ன தெரியுமா சொன்னார், பிதாவே என்னால இயலாத ஆண்டவர், என்னால முடியாத ஆண்டவர், கல்வாரி பாட்டில் என்னால முடியாத ஆண்டவர, என் விருப்பம் அல்ல, உம்முடைய சித்தத்துக்கு என்ன நான் ஒப்படைக்கிறேன், நடந்தது எல்லாம் உமக்கு உம்முடைய சித்தத்துக்கு ஏற்றதாக நடப்பதாக. நான் உங்களுக்கு கேட்கிறேன், உங்களுக்கு கஷ்டம் சின்ன விடுவீங்க, உங்களுக்கு கஷ்டம் இல்லைன்னு சின்ன செய்வீங்க, உங்களுக்கு ஓகேண்டா போவீங்க, உங்களுக்கு ஓகே இல்லாண்டி படுத்திருப்பீங்க. இதுதானா அர்ப்பணம், இதுதானா தேவராட்சியம், இதுதானா தேவ வளர்ச்சி. உன்னை தேவனுக்கு அர்ப்பணி, அர்ப்பணம் என்று சொன்னாலே அது துன்பத்தின் அடிப்படையில் இருக்கிறது, அது கஷ்டத்தின் அடிப்படையில் இருக்கிறது. அர்ப்பணம் என்பது நான் வேண்டாத ஒரு காரியத்தை செய்வது, அது அர்ப்பணம். நான் விரும்பாதது ஒன்றை செய்வது, அது அர்ப்பணம். ஆசீர்வாதம் நோகாது பாருங்க, ஆசீர்வாதம் நோகாது. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய படிப்பையும் பட்டத்தையும் வச்சுட்டு கும்பன் இருந்திருக்கிறார். ஆபிரகாம் தன் ஏசாஸ்த புத்திரனையும் வச்சுக்கொண்டு அவன் இருந்த இடத்திலே பேசாம இருந்திருக்கலாம். ஆண்டவரா இயேசுக்கு சொல்லி இங்க வாங்கியா, இது சரிப்பட்டாத காரியம், என்னை விட்டுடு. வலது பாரசத்திலே தேவன் பரலோகத்திலே எண்ணிக்கிடங்காத தூதர்கள் கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியிலே அமர்ந்திருந்து பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஆட்டம் போட்டுட்டு இருந்திருக்கலாம் பாருங்க. தேவர் ஆட்சியம் என்பது அர்ப்பணம், தேவனுடைய வாழ்க்கை என்பது அர்ப்பணம். அற்பமான காரியங்களுக்கு உங்க வாழ்க்கையை கெடுத்து போடாது. அற்பமான காரியங்கள், அற்பமானவைகளுக்கு சந்தோஷப்படுவது நிறுத்து வேணா. லூக்கா 1:28 வாசிங்க. லூக்கா 1:28
அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருப பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவனுடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காரத்தை அவருக்கு கொடுப்பார், அவர் யாக்கோப்பின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியா தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதி உத்தரமாக பரிசுத்த ஆவி உண்மையில் வரும், உன்னத மாணவருடைய பலன் உண்மையில் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் என்னப்படும், இதோ உனக்கு இனத்தாளாகிய எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள், மலடி என்னப்பட்டு அவளுக்கு இது ஆறாம் மாதம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றாள். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது
என்றாள்.
இதோ அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவனிடத்திலிருந்து போய்விட்டான்.
மரியாள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக திருமணத்திற்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு பெண்மணியாக இருக்கிறாள் என்பதை வேதத்தில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யோசேப்புக்கும் மரியாளுக்கும் திருமணம் ஆயத்தப்பட்டிருந்த பொழுது இந்த சம்பவம் அவருடைய வாழ்க்கையிலே நடக்கிறது. அப்பொழுது மரியாள் என்ன தெரியுமா சொன்னால், இது எப்படி ஆகும் ஆண்டவரே, இது முடியாத காரியம், இதெல்லாம் இந்த சமுதாயத்துக்கு சரியானது இல்லை, இந்த சமுதாயம் எல்லாம் கல்லறிஞ்சு கொண்டுறோம், இது சரிவராத காரியம் சொன்னால். அதுக்கு தூதன் என்ன தெரியுமா சொல்றான், இங்க பாரு இப்படி இப்படித்தான் இப்படி இப்படித்தான் இப்படித்தான் அந்த பகுதியில வாசிங்க, இந்த மாசம் முழுத்து இதை வாசிங்க அப்படி இப்படித்தான் சொல்லிவிட்டு கடைசியில மரியாள் என்ன தெரியுமா சொல்றாரு, நீ சொல்லுகிறபடி நான் என் ஆண்டவருக்கு அடிமை, நீ சொல்லுகிறபடி நான் என் ஆண்டவருக்கு அடிமை. இதுல என்ன தெரியுமா, மரியாளும் யோசேப்பும் சேர்ந்து இணைந்து தங்களை அர்ப்பணித்தார்கள், இருவரும் சேர்ந்து தங்களை அர்ப்பணித்தார்கள். தேவராட்சியம் வளரணும், தேவ ஊழியம் வளரணும், தேவ சபை வளரணும். மரியாள் யோசேப்பு இருவரும் சேர்ந்து தேவன் சமூகத்தில் நின்றார்கள். என்ன தெரியுமா, நான் என் ஆண்டவருக்கு அடிமை, இதுவரைக்கும் அடிமையா இருக்கல, இதுவரைக்கும் இல்ல, ஆனா இப்ப சொல்றா நான் ஆண்டவருக்கு அடிமை, நீ சொன்னபடி என் வாழ்க்கையிலே ஆகட்டுக்குமா. ஐயா, இந்த காரியத்திலே அவர்கள் சந்தித்த துன்பங்கள் ஆயிரம், துயரங்கள் ஆயிரம், வேதனைகள் ஆயிரம், ஆனாலும் கிறிஸ்து பிறந்ததன் நிமித்தம் இன்றைக்கு நீயும் நானும் இதுல இருக்கிறமே, இதுதாயா ஆசீர்வாதம். அன்னைக்கு அவருடைய ஆசீர்வாதத்தை விரும்பி இதை தள்ளிவிட்டிருந்தால், இதை தள்ளிவிட்டிருந்தால் இன்றைக்கு இவ்வளவு பேர் இருந்திருக்க முடியுமா? தேவனுடைய பிளான் அப்படியே இருந்திருக்குமா? பிளான்ல மாற்றங்கள் உருவாயிருக்குமா? எனக்கு தெரியாது. ஆனா ஒன்று என்ன தெரியுமா, அவர்கள் இருவரும் சேர்ந்து தேவனுக்கு தங்களை அர்ப்பணித்ததன் நிமித்தம் கிறிஸ்துவானவர் பிறந்தார், இவ்வளவு பேருக்கு அது ஆசீர்வாதமாக மாறியது. சரியா? ஆகையினாலே சேர்ந்து அர்ப்பணிங்க, இணைந்து அர்ப்பணிங்க. அர்ப்பணிப்பது என்பது வேதனைக்குரியது, அர்ப்பணம் என்பது லேசானவைகள் கிடையாது, அர்ப்பணம் என்பது பல துன்பத்தின் துயரத்தின் அடிப்படையிலே கடந்து செல்வது. இல்லை என்று சொல்லிச்சுன்னா நீ உன் ஆசீர்வாதத்தையும் விரும்பலாம். என்ன, என் மகனோடு நான் இருந்து மடிகிறேன் ஆண்டவரே, என் வீட்டோடு இருந்து நான் மடிந்து விடுகிறேன் ஆண்டவரே, மரியாள் போல சொல்லலாம், நான் திருமணம் அது இது நான் அங்கே இப்ப வேணா இது சரிவராது அப்படியே நீ மறித்து விடலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த ஊழியக்காரன் சொன்னான், நீ எல்லா ஆசீர்வாதத்தையும் இந்த பூமியிலேயே பெற்றுக்கொண்டால் அங்க போய் என்னதான் பெற போற? அப்போ நான் எல்லாவற்றையும் நான் விட்டு விடுகிறேன், ஓட்டவது பந்தய பொருளுக்காக ஓடித்திருக்கிறான், அந்த பொருள் நல்ல ஓட்டத்தை முடிக்கிற விசுவாசத்துக்கு எனக்காக ஒரு கிரீடம் தேவன் வைத்திருக்கிறார். படிப்பு போகட்டுக்கும், பட்டம் போகட்டுக்கும், பணம் போகட்டுக்கும், எனக்காக தேவன் என்னை வைத்திருக்கிறார். ஆசையை நான் வாங்க, அதை பெற்றுக்கொள்ள நான் வாஞ்சியாக இருக்கிறேன். நாம் எதை பெற்றுக்கொள்ள வாஞ்சியாக இருக்கிறோம் இன்றைக்கு? எதை நாம் பெற்றுக்கொள்ள வாஞ்சியாக இருக்கிறோம்? இன்றைக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தோடு போதும் என்று சொல்ல போகிறாயா? இல்லை ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதம் போட்டால் போகுது, என் வாழ்க்கை உமக்கு நான் அர்ப்பணிக்கிறேன், துயரமா துன்பமா வேதனையா அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி உன் வாழ்க்கையை அர்ப்பணிக்க போகிறாயா? அற்பமான காரியங்களுக்காய் உன் வாழ்க்கையை விட்டு விடாத அற்ப காரியங்கள். மோசே சொன்னான், இந்த அற்ப காரியத்தோடு நான் இருக்க விரும்பலை, இறங்கி வருகிறேன், என் ஜனம் வேதனைப்படுகிறதா, என் ஜனம் கஷ்டப்படுகிறதா, அந்த ஜனத்தோடு நானும் சேர்ந்து இருக்கிறேயா? என்ன சொல்ல போகிறாய், என்ன சொல்ல போகிறாய்? கோதுமை ஆனது அது விழுந்து மடியணும். விளக்கானது மெழுகானது அது எரிந்து தன்னை கொடுக்கணும் பாருங்க. பொன்னானது அது வெப்பத்திலே போட்டா பிறகுதான் அது பொன் என்பதை நாம் மறக்க முடியாது. உன்னை அர்ப்பணி தேவனுடைய சமூகத்திலே அது கஷ்டமான காரியம்தான், ஆனாலும் அதில் தேவராட்சியம் வளரும். தேவனுடைய சமூகத்திலே எழுந்திருப்போமா? ஹாலலூயா 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 ஹாலலூயா.